ගරු ෆස්මීන් සරීෆ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා.
බොහොම ස්තුතියි මන්ත්‍රීතුමනි. இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களையும் சந்தோஷப்படுத்துகின்ற வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் மலையப்பகுதிகளில் எமது நாட்டின் ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசான அவர்களின் புகைப்படத்தை வைத்து பூஜை வழிபாடுகள் செய்யும் அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற ஒரு வல்லமே காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இயற்கை அழகும் பண்பாடும் தொழுமையை நிறைந்த மலைய தமிழர் பிரதேசங்களில் பட்டாசு கொளுத்தி தோட்ட மக்கள் வரலாற்றில் என்றுமே இல்லாத வகையில் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் மலைய பிரதிநிதி என்ற வகையில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் மாற்றத்தை நோக்கி மலைய மக்களை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்புகின்ற நிலையான திடமான அபிவிருத்தியினூடாக வழிநடத்துகின்றன. ஒரு வரவு செலவு திட்டமாக இதை பார்க்கலாம். முதல் தடவையாக தோட்ட தொழிலாளர்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்கம் 200 ரூபாய் நிதி உதவி வழங்க முன்வந்துள்ளது. இது முதல் தடவையாகும். 1350 ரூபாவாக இருந்த அவர்களுடைய சம்பளம் கம்பெனிகளுடன் 200 ரூபாவும் அரசாங்கத்தின் மூலம் 200 ரூபாவும் மொத்தமாக 1750 ரூபாக்கள் வழங்கப்பட உள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட மாதாந்தம் 25 நாட்கள் வேலை செய்தால் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மாதாந்தம் அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது ஒரு வியப்பான செய்தியாகும். ஏனென்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் 5% தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு செய்ய முடியாதென்று விற்பனர் பந்துல குணவர்தன தெரிவித்திருந்தது நமக்கு இப்பொழுது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஒரு நிலையான அரசாங்கத்தினால் மாத்திரமே இப்படியான சாத்தியமான விடயங்களை செய்ய முடியும். மலையகத்தில் சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் திகன மற்றும் நுவரெலிய நகரங்களை மையப்படுத்தி 2 பூங்காக்கள் இலங்கை முதலீட்டு சபையின் கீழ் ஸ்தாபிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகள் இயற்கை அழகு, வரலாற்று மரபுகள், பண்பாடுகள், சுற்றுலா தலங்கள் நிறைந்து நிகழ்கின்றது. சிறப்பாக இருந்த இப்பிரதேசங்கள் சுற்றுலா வருமானத்தின் மூலம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலிவூட்டல் செய்யும் பகுதியாக மாற்றம் பெறுவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. அந்த வகையில் கம்பளையில் அமைந்துள்ள அம்புலுவாபுரமும் சுற்றுலாத்துறைக்கு மையப்பகுதியாக அமைந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் சிறந்த முறையில் கலாச்சார ரீதியாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் பாரியதொரு கடன் சுமையை இலங்கை தீவு மீள செலுத்த வேண்டியிருக்கிறது. மீளவும் இந்த சுமைக்குள்ளாமல் பணவீக்கத்தை மட்டுப்படுத்தி நவீன உலகத்துக்கு சவால் விடுகின்ற கல்விக் கொள்கையினூடாக தொழில்நுட்பத்தினை விருத்தி செய்து கொண்டு உலகத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் சுகாதார அபிவிருத்திக்காக 654 பில்லியன் ரூபாய் மிகப்பெரிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கம்பளை வைத்தியசாலையும் 400 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. எனவே மொத்தமாக பார்க்க போனால் வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒரு சிறந்த வரவு செலவு திட்டமாகும். இதற்கான தெளிவூட்டல் இந்த வரவு செலவு திட்டம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் சகல தரப்பினரையும் உள்ளீர்த்துக் கொள்ளும் முடிந்தவுடன் சமர்ப்பிப்பு கட வரவு செலவு குறிப்பிட முடியும். அதே ஏ வகையம விசேஷ காரணியாக மம சந்தகங்கரண்டோன யகட கேனியா கேலா கம்பல பிரதேசே குருதாவல் லெபப்பு ஆத்மா தில் ருக்ஷி ஜெயரட்ன அப்பே லேக்கந்துமிய எத்தடமக்கு எனவனம் கிய காலே தேசபாலக்கியோ விஷிங் பலாத்காரிங் அல்லகனஹிட்டபு கோட்டி சீயக தே போலாக் ரஜேட்ட சன்ஸ்கிருத்த அமாத்தியான்ஷட்ட லபாகண்ட கட்டியுத்துக்கரா ஏ ஹிந்த ஏக ரேகந்துமியட்ட அப்பி எஸ்தூதி கரண்டோன பார்லிமெண்ட்டு ஏகே ஜீவித்தே அனதுரக திபேன கோட்டாத் ரஜே ஹிட்டபு அகமெத்திலா එමෙතිලත් එක්ක තරඟ කරලා අදේ ජයග්‍රහණය කරලා සංස්කෘති අමාත්‍යංශයේ දේපොළ යලිත් පවර්ලා දෙයිලා තියෙනවා. ඒකගෙන ඇත්තටම අපි සන්තෝෂ වෙන්න ඕන. ඒ ලේකම්තුමියට අපි රජයේ නිලධාරියෙක් විදියට ස්තුති කරන්න ඕන. අද තව කතාවක් කීවා. දැන් හිට මෙතන මන්දිරවරයෙක් කිව්වා අපි ජාතිවාද ආණ්ඩුවක් මුස්ලිම් එමෙතිවරුන් කෙත් දීලානේ කියලා. ඇත්තටම අපි කවුරුත් එමෙතිවරු බලාපොරොත්තු වෙන්නේ හිටපු එමෙතිවරු මොනවද කරේ. ඇත්තටම කියන මං ගම්පල ප්‍රදේශයේ නියෝජනය කරනවා මේ ආණ්ඩුව තුලින් දෙනට මිලියන් 2000ක වැඩක් කරලා තියෙනවා. හිටපු මුස්ලිම් එමෙතිවරු මොනවද කරලා තියෙන්නේ ගම්පල ප්‍රදේශයේ? මට දන්න විදියට පොඩි පාරක් ලක්ෂ 150කින් පාරක් විතර තමයි මුස්ලිම් නායකයෝ කියපු ජාතික නායකයෝ කියපු අවුරුදු 30-35 පාර්ලිමේන්තුව එක්කෙනෙක් කරලා තියෙන්නේ. ඒ හින්දා අපි හොඳට හොඳ මතක තියාගන්න අපි ජාතිවාදී ආණ්ඩුවකුත් නෙවෙයි, අපි එමෙතිකම් ඉල්ලුවෙත් නෙවෙයි. අපිට ඕන වෙලාවට අතිගරු ජනාධිපතිතුමා අපිට එමෙතිකම දෙන්න සූදානමින් ඉන්නවා. අපිට ඕන එමෙතිකම නෙවෙයි, අපිට ඕන මුස්ලිම් ජනතාව ඉන්න ප්‍රදේශවලට අපිට වැඩ විතරයි අවශ්‍ය වෙන්නේ. මුස්ලිම් ජනතාව බලාපොරොත්තු වෙන එමෙතිකම ඕන කියලා කියන්නේ මාලිමාව ඉන්න කවුරුත් නෙවෙයි, විරුද්ධ පක්ෂයේ ඉන්න කට්ටියට තමයි එමෙතිකම ඕන වැඩ කරන්න. අපිට එමෙතිකම අවශ්‍ය නේ වැඩ කරන්න. අඩුම ගාන අපිට මන්දිරිකමකත් අවශ්‍ය වෙන්නේ නේ. අපේ ඉන්න කාඩර්ලා අපේ සහෝදරයෝ එතරම් වැඩ කරනවා. ඒ වගේම එකක් කියාගන්න කැමති, ඊයේ නාමල් රාජපක්ෂ එමෙතිතුමා සඳහන් කරා අපේ මන්ත්‍රීවරු බස් එකේ එනවලු. ඔව්, අපි ආඩම්බරයි, අපි සන්තෝෂයි. අවුරුද්දක් සමහර විට හිතලා බලන්න විරුද්ධ පක්ෂ කට්ටිය අවුරුද්දක් මන්ත්‍රී වෙලා හිටියොත් මොනවද කරයි? කෙබ් වාහනයක් නෙවෙයි, V8 තරංගති හොරකම් කරලා දූෂණය කරලා සමහර විට හෙලිකොප්ටරයකුත් අරංගති. අපේ මිනිස්සු රුපියලක් හොරකම් කරන්නෙත් නෑ, කරන්න දෙන්නෙත් නෑ. ඒ වගේම තව මන්දිර කෙනෙක් කිව්වා පළවත්
ඔබතුමාගේ කාලේ තව විනාඩි 2යි කරුම්තුමනි
කමිෂන් ගියා කියලා. අපි කායංගවත් කමිෂන් ගන්නෙත් නෑ, ගන්න දෙන්නෙත් නෑ. ඔයාලා හිතා ගන්න එපා අපි හොරකම් කරන ජාතියක් කියලා. ඒ වගේම මම විශේෂයෙන් කියන්න ඕන තව එකක්, අපි සංවර්ධනය කරනවා. ඇත්තටම අපි මොනවත් කරේ නේ කියලා කියනවා. අපි හිටපු අගමැතිතුමාගේ gedara parat ලක්ෂ 1900කින් අපි තමා කරේ. ඒ වගේ තව හුඟක් වැඩවල අපි ඉදිරියේදිත් කරනවා. ඒ වගේම තව එකක් කියනවා. දැන් මේ දවස්වල දෙමළෙන් කියන්න ඕන කුර්ආන් සම්බන්ධව කතාවක් කියනවා. ඇත්තරම මුස්ලිම් ජනතාවේ කුර්ආන් සම්බන්ධව අපි ඉන්දියාවට එවන්න යනවා කියලා බොරු තොරතුරක් ප්‍රචාරයක් කරගෙන යනවා. අපි රජයක් විදියට ඉන්දියාවට කුර්ආන් එකවන්න කවදාවත් තීන්දුව කරලා නැහැ. ඒ වගේ තව විශේෂ දෙයක් කියන්න ඕනේ, මෙතන පාර්ලිමේන්තුවේ ගරුත්වය රැකගන්න අවශ්‍යයි. සමහර මන්ත්‍රීවරු කියනවා සබදර කියන්නත් බෑ. ඒ වුණාට කියපු වචන ටික කියනවා බල්ලෝ කියනවා, පිස්සෝ කියනවා, කාන්තාවට අපහාස වෙන විදියට කතා කරනවා. ගරු මූලාසනයේ මන්දිරතුමනි, මේකට විරුද්ධ අනිවාර්යෙන් ක්‍රියාමාර්යයක් ගන්න, නැත්නම් මේ පාර්ලිමේන්තුවේ ඉදිරි කාලයේදී ගරුත්වයක් නැති වෙනවා. මේ ලයිව් යනවා, මේ මෙතන කතා කරන දේවල් මේ ජනතාව අහනවා, පොඩි ළමයි අහනවා, උස්කෝල අහනවා. අපිත් මමත් දෙතරම කියනවා නම් මමත් දේශපාලනට ආසාවෙන් ආවේ අපේ සමන්ද විද්‍යාරත්න එමෙතුමාගේ කතාවේ, අනුර කුමාර දිසානායක අධිකරු ජනාධිපතිතුමා කතාව අහලා තමයි ඇත්තටම අපි දේශපාලනට ආවේ. මේ වගේ කතාවල දේශපාලනට එනවා කියා හිතා බලා ගන්නත් බැ. ඒ වගේ මන්ත්‍රීවරු ටිකක් ඉන්නවා, මේ ගැන අනිවාර්යෙන් ක්‍රියාමාර්ගයක් ගන්න. ඒ වගේම තව එකක් කියා ගන්න ඕන, ඇත්තටම අපි ජාතිවාදය පතුරන්නේ නැහැ. ඔයාලා හිතලා බලන්න ලබන 21 වෙනිදා විරුද්ධ පක්ෂෙන් කරන මීටිමක් තියෙනවා. මම සජබේ මුස්ලිම්
මන්ත්‍රීවරයා කාලේ අවසානයි ගරු මන්ත්‍රීතුමනි,
විශේෂයෙන් මහන්නේ ඒ රෙසීමට වල යනවද? ඒ වගේම කියන්න ඒ කට්ටිය අපේ මුස්ලිම් ජනතාවගේ මයිත්‍රි ටික බොඩි ටික පත් කරා ඒක වලට අනුමත කරනවද? අපේ මුස්ලිම් ජනතාවගේ අවාය ගෙලෙව්වා, තොප්පිය ගෙලෙව්වා, ඒක අනුමත කරලා ඔයාලා විරුද්ධ පක්ෂ ඒකාබද්ධ කරන රෙසීමට සජබෙන් යනවද කියලා
මෙතන ඉන්න. හොඳයි ගරු මන්ත්‍රීතුමනි, අවසන් කරන්න.